Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
सनातन देवी देवता धर्म जरूर चाहिए जो प्रायलोक हो गया है तो वो बैठ करके सबक कहते मैं फिर से वही देवी देवता धर्म की स्थापना करता हूँ बताया हो तो बरोबर है तो गीता शास्त्र उस देवी देवता धर्म का जरूर पर उनमें तो ये बात से कुछ नहीं उनमें तो
ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினாலு காலை முரளி. ஓம் சாந்தி. பாம் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு தினமும் கற்பிக்கின்ற கல்வியை ஒருபோதும் தவற விடாதீர்கள். இக்கல்வியை கற்பதனால் மாத்திரமே உங்களுக்குள் உள்ள சந்தேகங்கள் அகற்றப்படும். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு தினமும் கற்பிக்கின்ற கல்வியை ஒருபோதும் தவற விடாதீர்கள். இக்கல்வியை கற்பதனால் மாத்திரமே உங்களுக்குள் உள்ள சந்தேகங்கள் அகற்றப்படும். தந்தையின் இதயத்தை வெல்வதற்கான வழி என்ன? தந்தையின் இதயத்தை வெல்வதற்கான வழி என்ன? தந்தையின் இதயத்தை வெல்வதற்கு சங்கம யுகம் இருக்கும் வரை அவரிடம் ஒருபோதும் எதனையும் மறைக்காதீர்கள். உங்கள் நடத்தையில் முழு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஏதாவது பாவ செயல்களை செய்தால் அழிவற்ற சத்திர சிகிச்சை நிபுணரிடம் கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் லேசானவராகுவீர்கள். தந்தையின் கருணையும் அவரது நல்லாசிகளும் அவரது ஆசீர்வாதமுமே அவர் உங்களுக்கு கொடுக்கின்ற கற்பித்தல்களாகும். ஆகையால் தந்தையிடம் கருணையை வேண்டி நிற்பதிலும் பார்க்க உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். தந்தையின் இதயத்தை வெற்றி கொள்ளும் வகையில் பெரும் முயற்சி செய்யுங்கள். தாரணைக்குரிய சாராம்சம். முதலாவது, எவராவது பிழையான விடயங்களை உங்களுக்கு கூறினால் கேட்டும் கேட்காதிருங்கள். தீயதை கேட்காதீர்கள். நீங்கள் சந்தோஷமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் மரியாதையும் அவமரியாதையும் போன்ற அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தந்தை கூறுவதை புறக்கணிப்பதால் அவரை ஒருபோதும் அவமரியாதை செய்யாதீர்கள். மாயையினால் தாக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நிச்சயமாக சரீரமற்ற ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரேயொரு தந்தையை சகல உறவு முறைகளிலும் உங்கள் சகப்பாடி ஆக்குகின்ற ஓரிலகு முயற்சியாளர் ஆவீர்களாக. நீங்கள் ஒரேயொரு தந்தையை சகல உறவு முறைகளிலும் உங்கள் சகப்பாடி ஆக்குகின்ற ஓரிலகு முயற்சியாளர் ஆவீர்களாக. தந்தை சகல உறவு முறைகளினதும் சகவாசத்தை பூர்த்தி செய்வதற்கு தன்னையே அர்ப்பணிக்கின்றார். நேரத்திற்கேற்ப தந்தையுடன் ஓர் உறவு முறையில் நிலைத்திருந்து அவரை உங்கள் சகப்பாடி ஆக்குங்கள். நீங்கள் அவருடைய நிலையான சகவாசத்தை கொண்டிருந்து அவரும் உங்கள் சகப்பாடியாக இருக்கும் இடத்தில் எதுவும் சிரமமாக இருக்க முடியாது. நீங்கள் உங்களை தனித்திருப்பதாக அனுபவம் செய்யும் பொழுதெல்லாம் தந்தையை புள்ளி ரூபத்தில் நினைவு செய்யாதீர்கள். ஆனால் உங்கள் பேறுகளின் பட்டியலை உங்கள் முன்னால் கொண்டு வாருங்கள். வேறுபட்ட நேரங்களின் களிப்பூட்டும் அனுபவங்களின் கதைகளை உங்கள் விழிப்புணர்வில் கொண்டு வந்து சகல உறவு முறைகளின் இனிமையையும் அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் முயற்சி முடிவடைந்து நீங்கள் ஓர் இலகு முயற்சியாளர் ஆகுவீர்கள். ஸ்லோகம். பல ரூபங்களை கொண்டவராகி மாயையின் பல்வேறு ரூபங்களை பகுத்தறியுங்கள். அப்பொழுது நீங்கள் மாயைக்கு ஓர் மாஸ்டர் பிரபு ஆகுவீர்கள். பல ரூபங்களை கொண்டவராகி மாயையின் பல்வேறு ரூபங்களை பகுத்தறியுங்கள். அப்பொழுது நீங்கள் மாயைக்கு ஓர் மாஸ்டர் பிரபு ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. புதிய உலகில் சந்தோஷமும் பழைய உலகில் துன்பமும் உள்ளது என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிவீர்கள். துன்ப வேளையில் அனைவரும் துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். சந்தோஷ வேளையில் அனைவரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். சந்தோஷ தாமத்தில் துன்பத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்க முடியாது. துன்பம் இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்க முடியாது. எங்கு பாவம் இருக்கின்றதோ அங்கு புண்ணியத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்க முடியாது. எங்கு புண்ணியம் உள்ளதோ அங்கு பாவத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்க முடியாது. இவை எந்த இடங்கள் என்று சத்திய யுகமும் மற்றையது கலியுகமும் ஆகும். இது நிச்சயமாக குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். துன்ப காலம் இப்பொழுது முடிவடைகிறது. நீங்கள் சத்திய யுகத்திற்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த அழுக்கான தூய்மையற்ற உலகை நீக்கி சத்திய யுகத்திற்கு, அதாவது ராமராஜ்யத்திற்கு செல்கிறோம். புதிய உலகில் சந்தோஷமும் பழைய உலகில் துன்பமும் உள்ளன. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவரே துன்பத்தையும் விளைவிக்கிறார் என்றில்லை. இல்லை, தந்தையினால் சந்தோஷம் கொடுக்கப்படுகின்றது, ராவணனான மாயையினால் துன்பம் விளைவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் அந்த எதிரியின் கொடும் பாவிகள் எரிக்கப்படுகின்றன. துன்பத்தை விளைவிப்பவர்களின் கொடும் பாவிகளே எப்பொழுதும் எரிக்கப்படுகின்றன. அவனது ராஜ்யம் முடிவடையும் போது அது சதா காலத்துக்குமாக முடிவடையும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஐந்து விகாரங்களே அனைவருக்கும் அவற்றின் ஆரம்பத்திலிருந்து மத்தியின் ஊடாக அவற்றின் இறுதி வரை துன்பத்தை விளைவிப்பன. நீங்கள் இங்கமர்ந்திருந்த போதிலும் நீங்கள் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் ராவணனை உங்கள் தந்தை என அழைக்க மாட்டீர்கள். ராவணனை பரமாத்மாவாகிய பரம தந்தை என எவராவது அழைத்ததை நீங்கள் எப்போதாவது கேட்டதுண்டா? ஒருபோதும் இல்லை. இலங்கையில் ராவணன் வசித்தான் என சிலர் நினைக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், இந்த முழு உலகமும் இலங்கை தீவு ஆகும். வஸ்கொடகம உலகம் முழுவதையும் நீராவி கப்பலில் அல்லது படகில் சுற்றி வந்தார் என மக்கள் கூறுகிறார்கள். அவர் உலகை சுற்றி வந்தபோது ஆகாய விமானங்கள் இருக்கவில்லை. புகை ரதங்களும் நீராவியில் இயங்கின. மின்சாரம் வேறான விடயமாகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஒரேயொரு உலகமே உள்ளது. அது புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் மாறுகிறது. முதலில் ஸ்தாபனையும் பின்னர் பராமரிப்பும் அதன் பின்னர் விநாசமும் உள்ளன என கூறுவது சரியல்ல. முதலில் ஸ்தாபனையும் பின்னர் விநாசமும் அதன் பின்னர் பராமரிப்பும் உள்ளதென கூறுவதே சரியாகும். ராவணனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் பராமரிப்பு பின்னரே இடம்பெறுகிறது. அது பொய்யான பராமரிப்பாகும். அதன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவராகவும் விகாரமுள்ளவராகவும் ஆகுவீர்கள். அந்த பராமரிப்பின் மூலம் அனைவரும் துன்பத்தையே அனுபவம் செய்கிறார்கள். தந்தை ஒருபோதும் எவருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. இங்குள்ள அனைவரும் தமோ பிரதானாக உள்ளதால் தந்தையை சர்வ வியாபி என கூறுகின்றார்கள். அவர்கள் என்னவாகியுள்ளார்கள் என பாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நடந்தும் உலாவி திரியும் போதும் இவ்விடயங்களை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் இலகுவானது. இது அல்பா பற்றியதொரு விடயமாகும். நீங்கள் அதிகாலையில் விழித்தெழுந்து அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் என இஸ்லாமியர்களும் கூறுகிறார்கள். அவர்களும் அதிகாலையில் விழித்தெழுகின்றார்கள். அவர்கள் அல்லாவை அல்லது குதாவை கடவுள் நினைவு செய்கின்றார்கள் என கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என கூறுகிறீர்கள். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையானது. அல்லாஹ் என கூறுவதினால் உங்கள் ஆஸ்தியை உங்களால் நினைவு செய்ய முடியாது. ஆனால் பாபா என கூறுவதினால் நீங்கள் உங்கள் ஆஸ்தியை நினைவு செய்கிறீர்கள். இஸ்லாமியர்கள் தந்தை என கூறுவதில்லை. அவர்கள் பிரபுவாகிய அல்லாஹ் பற்றி பேசுகின்றார்கள். கணவன் மனைவி பற்றி மக்கள் பேசுகிறார்கள். இவ்வார்த்தைகள் அனைத்தும் பாரதத்திலே உள்ளன. பாரதம் மக்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தை என கூறும் போது அவர்கள் ஒரு சிவலிங்கத்தையே நினைவு செய்கின்றார்கள். பாரத மக்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தை என கூறும் போது அவர்கள் ஒரு சிவலிங்கத்தையே நினைவு செய்கிறார்கள். ஐரோப்பியர்கள் தந்தையாகிய கடவுள் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் பாரத மக்கள் கூழாங்கற்களையும் கற்களையும் கூட கடவுள் என கருதுகிறார்கள். சிவலிங்கங்களும் கல்லால் செய்யப்படுகின்றன. அவர்கள் கடவுள் அந்த கல்லில் இருக்கின்றார் என எண்ணுவதால் அவர்கள் கடவுளை நினைவு செய்யும் போது அக்கல்லினாலான உருவமே அவர்கள் முன் தோன்றுகின்றது. அவர்கள் அக்கல்லை கடவுள் என கருதி அதனை வழிபடுகின்றார்கள். அத்தகைய கற்கள் எங்கிருந்து வருகின்றன? அவை மலைகளிலிருந்து நீரோடைகளினால் கீழே தள்ளப்பட்டு அழுத்தமாகி நீரினால் வட்ட வடிவமாக்கப்படுகின்றது. இயல்பாகவே அது ஓர் அடையாளமாகுகிறது. தேவர்களினது உருவ சிலை அவ்வாறில்லை. சிற்பிகள் கல்லில் அழகிய காதுகள் வாய்கள், மூக்குகள், கண்கள் போன்றவற்றுடன் சிலைகளை செதுக்குகிறார்கள். அவர்கள் அதிகளவு பணத்தை செலவழித்தார்கள். எவ்வாறாயினும் சிவபாபாவின் வடிவத்தை அமைப்பதற்கு செலவு என்னும் கேள்வியே கிடையாது. நீங்களே இப்பொழுது உயிருள்ள ரூபத்தில் தேவர்களாகுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உயிருள்ள ரூபத்தில் இருக்கும் போது பூஜிக்கப்படுவதில்லை. மக்கள் கல்லுக்குத்தி உடையவராகும் போதே கல்லை பூஜிக்கிறார்கள். நீங்கள் உயிருள்ள ரூபத்தில் இருக்கும் போது பூஜிக்க தகுதியுடையவர் ஆகுகிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் பூஜிப்பவராகுகின்றீர்கள். சத்திய யுகத்தில் பூஜிப்பவர்களோ அல்லது கற்சிலைகளோ இல்லை. அங்கு அதற்கான தேவை இல்லை. உயிருள்ள ரூபத்தில் இருந்தவர்களின் ஞாபகார்த்தங்களாக கற்சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த தேவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ன என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அவைகள் மீண்டும் ஒரு முறை இடம்பெறும். முன்னர் உங்களிடம் மூன்றாவது ஞானக்கண் இல்லாதிருந்த போது உங்கள் புத்தி கல்லை போன்றிருந்தது. தந்தையிடமிருந்து நீங்கள் அனைவரும் பெறுகின்ற ஞானம் ஒன்றே. ஆனால் நீங்கள் அனைவரும் அதனை வரிசை கிரமமாகவே பெறுகின்றீர்கள். ஆகவே உருத்திர மாலை ஆத்மாக்களின் நீங்கள் ஒவ்வொருவரும் கிரகிக்கும் அளவிற்கு ஏற்கனவே உருவாக்கப்படுகிறது. ஒன்று உருத்திர மாலையும் அடுத்தது உருண்டா மாலையும் மனிதர்களினாகும். ஒன்று சகோதரிகளினதும் ஆத்மாக்களின், மற்றது சகோதர சகோதரிகளினதும் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சின்னஞ்சிறிய புள்ளிகள் போன்றவர்கள் என்பது உங்கள் புத்தியில் இப்பொழுது உள்ளது. பாடல் கூறுகின்றது, அற்புதமான நட்சத்திரம் ஒன்று நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் உயிருள்ளவர்கள் என்றும், நீங்கள் ஒவ்வொருவரும் சிறிய நட்சத்திரம் போன்றவர்கள் என்றும் இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கருப்பையில் பிரவேசிக்கும் ஆத்மாக்களின் சரீரம் முதலில் சிறியதாக இருந்து பின்னர் பெரியதாக வளர்ச்சி அடைகிறது. ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்களின் மூலம் தங்கள் அழிவற்ற பாகங்களை தொடர்ந்தும் நடிக்கிறார்கள். பின்னர் அனைவரும் தங்கள் சரீரங்களை நினைவு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சரீரமே அனைவரையும் கவர்கின்றது. ஏனெனில் அது நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ உள்ளது. சத்திய யுகத்தில் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என்றோ அல்லது உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள் என்றோ எவருக்கும் கூற வேண்டியதில்லை. இப்பொழுதே உங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆத்மாக்கள் இப்பொழுது தூய்மையற்றுள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் தூய்மையற்றுள்ளதால் அவர்கள் செய்யும் செயல்கள் எதுவானாலும் பிழையானதாகவே இருக்கின்றன. தந்தை உங்களை சரியான செயல்களை செய்ய தூண்டுகிறார். ஆனால் மாயை உங்களை பிழையான செயல்களை செய்ய வைக்கிறார். தந்தையை சர்வ வியாபி என அழைப்பது மிகப்பெரிய பிழையான செயலாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்கின்ற பாகம் அழிவற்றதாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருபோதும் எரிக்கப்படுவதில்லை. நீங்கள் பூஜிக்கப்படுகிறீர்கள். உங்கள் சரீரங்கள் எரிக்கப்படுகின்றன. ஓர் ஆத்மா தனது சரீரத்தை நீக்கும் போது அந்த ஆத்மா வேறொரு சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். பழைய சரீரம் எரிக்கப்படுகின்றது. ஓர் ஆத்மா இன்றி ஒரு சரீரத்தை 2 முதல் 4 நாட்கள் வரை கூட வைத்திருக்க முடியாது. எவ்வாறாயினும் சில சரீரங்கள் ரசாயன பதார்த்தங்களினால் பாதுகாக்கப்படுகின்றன. அதில் என்ன நன்மையுள்ளது? பரிசுத்த சேவியரின் சரீரம் இன்னமும் பாதுகாக்கப்படுகின்றதென கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள். அது அவரின் ஆலயம் ஒன்று அங்கு உள்ளது போன்றிருக்கிறது. அவர்கள் காட்டுகின்ற அவருடைய ஒரே ஒரு பகுதி அவரது பாதம் ஆகும். அவரது பாதத்தை தொடும் எவரும் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அவரது பாதத்தை தொட்ட பின்னர் தங்கள் நோயிலிருந்து விடுபட்ட உணர்வு ஏற்பட்டால் அது அவரின் கருணையே என அவர்கள் நம்புகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்கள் தங்கள் நம்பிக்கையின் பலனை பெறுகிறார்கள். சிலர் தங்கள் புத்தியில் கொண்டிருக்கும் நம்பிக்கையினாலேயே நன்மை அடைகிறார்கள். எவ்வாறாயினும் அது உண்மையில் அவ்வாறாக இருந்தால் பெருந்திரளான மக்கள் அங்கு செல்வார்கள். அங்கு மிக பெரியதொரு ஒன்று கூடல் இடம்பெறும். தந்தை இங்கு வந்துள்ளார், ஆனால் இங்கு இன்னமும் பெரிய மக்கள் கூட்டம் வரவில்லை. எவ்வாறாயினும் அனைவருக்கும் போதிய இட வசதியும் இல்லை. பலரும் வருவதற்கான நேரம் வரும் போது விநாசம் இடம்பெறும். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகத்திற்கு ஆரம்பமோ அல்லது முடிவோ இல்லை. ஆம், வெளிச்சம் முற்றிலும் உக்கிய நிலையை அடைகிறது. அதாவது இது தமோப்பிரதான் ஆகுகிறது. ஆகவே அது பின்னர் மாற்றமடைய வேண்டும். இந்த விருட்சம் எல்லையற்றது. முதல் இலக்கத்தில் வரவேண்டியவர்கள் முதலில் கீழிறங்கி வருவார்கள். அனைவரும் வரிசக்கிரமமாக கீழிறங்க வேண்டும். சூரிய வம்சத்தில் உள்ள அனைவரும் ஒருமித்து கீழிறங்க முடியாது. சந்திர வம்சத்துக்குரியவர்களும் ஒருமித்து கீழிறங்க வர முடியாது. அவர்கள் மாலையில் தங்களது இடத்திற்கு ஏற்ப வரிசக்கிரமமாக கீழிறங்கி வருவார்கள். எவ்வாறு சகல நடிகர்களும் ஒரே நேரத்தில் மேடைக்கு ஒருமித்து வர முடியும்? முழு நாடகமும் சீர்கட்டுவிடும். இந்த நாடகம் மிகவும் சரியானது. அதில் சிறிதளவு மாற்றமும் இருக்க முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது நீங்கள் இவ்விடயங்களை மாத்திரம் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். ஏனைய சத்சங்கங்களில் அவர்கள் பல வகைப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் தங்கள் புத்தியில் வைத்திருக்கிறார்கள். இங்கு இந்த ஒரே ஒரு கல்வி மாத்திரமே உள்ளது. அதன் மூலம் உங்கள் வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். அந்த சமய நூல்களை கற்பதனால் நீங்கள் வருமானம் எதனையும் சம்பாதிக்க மாட்டீர்கள். ஆம், நீங்கள் நட்பண்புகள் சிலவற்றையும் கிரகித்துக் கொள்ள முடியும். அமர்ந்திருந்து கிராந்தை வாசிப்பவர்கள் அனைவரும் விகாரமற்றவர்கள் என்றில்லை. தந்தை கூறுகின்றார், இவ்வுலகிலுள்ள அனைவரும் சீரழிவினாலும் பாவத்தினாலும் படைக்கப்படுகிறார்கள். அங்கு எவ்வாறு குழந்தைகள் பிறப்பெடுப்பார்கள் என பலர் குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கிறார்கள். அவர்களிடம் கூறுங்கள், அங்கு 5 விகாரங்களும் இருப்பதில்லை. குழந்தைகள் யோக சக்தியின் மூலம் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கப் போகின்ற குழந்தையின் காட்சியை முன்னதாகவே காண்கிறார்கள். அங்கு விகாரம் என்ற கேள்வியே இல்லை. இங்கு மாயை குழந்தைகளாகிய உங்களை சிலரை விழச் செய்கிறார். சிலர் வந்து தந்தையிடம் கூறுகிறார்கள், சிலர் அவரிடம் கூறாததால் 100 மடங்கு தண்டனையை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் எப்போதாவது ஏதேனும் பாவகரமான செயல்களை செய்தால் உடனடியாக தந்தையிடம் கூற வேண்டும் என தந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் கூறுகிறார். தந்தையே அழிவற்ற மூலிகை மருத்துவர். நீங்கள் சத்திரிய சிகிச்சை நிபுணரிடம் செய்தவற்றை கூறுவதனால் லேசானவராகிறீர்கள். சங்கம யுகம் முழுவதிலும் தந்தையிடமிருந்து எதனையும் நீங்கள் மறைக்கக்கூடாது. எவராவது தந்தையிடமிருந்து எதையாவது மறைத்தால் அவரால் தந்தையின் இதயத்தை வென்றெடுக்க முடியாது. அனைத்தும் நீங்கள் செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. எவராவது பாடசாலைக்கு செல்லாவிட்டால் எவ்வாறு அவரது நடத்தையை சீர்திருத்த முடியும்? தற்சமயம் அனைவரது நடத்தையும் தீயதாக உள்ளது. காம விகாரமே முதன்மையான தீய நடத்தையாகும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காம விகாரமே உங்கள் மிகக்கூடிய எதிரியாகும். முன்னர் நானும் இதையை செவிமடுப்பதுண்டு, ஆனால் என்னால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது தந்தையே உங்களுக்கு கீதையின் ஞானத்தை நேரடியாக கூறுகின்றார். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெய்வீக புத்தியை கொடுத்துள்ளார். பக்தியில் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு செய்யும் போது நீங்கள் சிரிக்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். இதில் ஆசீர்வாதங்கள் அல்லது கருணை என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்களே உங்களுக்கு கருணையையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் முயற்சி செய்ய தூண்டுகிறார். உங்களில் சிலர் முயற்சி செய்து தந்தையின் இதயத்தை வெற்றி கொள்கிறார்கள். சிலர் முயற்சி செய்யும் போது மரணித்தும் விடுகிறார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரே கற்பித்தல்களையே கொடுக்கின்றார். சில வேளைகளில் அவர்களுக்கு முன்னர் இருந்த சந்தேகங்கள் அனைத்தையும் அகற்றக்கூடிய வகையில் ஆழமான கருத்துக்கள் வெளிவருவதால் அவர்கள் மீண்டும் உஷாராகுகிறார்கள். அதனாலேயே நீங்கள் ஒருபோதும் பாபாவின் கல்வியை தவற விடாதீர்கள். தந்தையை நினைவு செய்வதே பிரதான விடயமாகும். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கருகிக்க வேண்டும். எவராவது தீய விடயங்களை பற்றி உங்களுடன் பேசினால் கேட்டும் கேட்காதீர்கள். தீயதை கேட்காதீர்கள். உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு நீங்கள் நிச்சயமாக புகழ்ச்சி இகழ்ச்சி மரியாதை அவமரியாதை சந்தோஷம் துன்பம் வெற்றி தோல்வி என்பவற்றை சகித்து கொள்ள வேண்டும். தந்தை உங்களுக்கு பல்வேறு வழிமுறைகளை கொடுக்கின்றார். இருப்பினும் சில குழந்தைகள் தந்தையை செவிமடுத்த போதிலும் அவர் கூறிய எதனையும் செவி சாய்ப்பதில்லை. ஆகவே அவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள்? தந்தை கூறுகின்றார், நீங்கள் சரீரமற்றவராகும் வரை மாயையினால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்தும் தாக்கப்படுவீர்கள். நீங்கள் தந்தை கூறுவதை செவிமடுக்காது விட்டால் தந்தையை அவமரியாதை செய்கிறீர்கள் என அர்த்தமாகும். அப்படியிருந்தும் தந்தை இன்னமும் கூறுகின்றார், குழந்தைகளே, சதா உயிர்ப்புடனும் உணர்வுடனும் இருந்து தந்தையை நினைவு செய்து உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்களாக. அச்சா
माता गुरु जिधर कभी कोई का उधार होना असंभव है। साधु संत मातम शक्ति के चरणों में जल लेता है। मातम और बच्चों से सुनमान
இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.